இந்த மாலை நேரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை 1 கொரிந்தியர் 16:22. 1 கொரிந்தியர் 16:22.
ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில்
அன்பு கூறாமல் போனால்
அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கர்த்தர் வருகிறார்.
ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். வார்த்தை கடினமான ஒரு வார்த்தை. பொதுவா புதிய ஏற்பாட்டில் இவ்வளவு டஃபா இருக்காது இல்லையா? நம்ம நினைக்கிறோம் ஏதோ பெரிய சாபத்திற்குரிய மோசமான காரியத்தை ஒருவன் செய்தால், ஒருத்தர் கொலை செய்கிறான், அந்த கொலை பாதகம் அவனுக்கு சாபமா வரும். ஒருத்தர் மாந்திரிகம் பண்ணுகிறான், அது சாபமா வரும். இப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அதுவே சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பவுமே பாவம் இரண்டு வகை, நான் சொல்லுவேன் ரெண்டு வகை, எப்பவுமே கவனிக்கணும். ஒன்று செய்கிற பாவங்கள், இன்னொன்னு செய்யாத பாவங்கள். ரெண்டு வகையான பாவம் இருக்குது. செய்ய வேண்டாததை செய்கிறது பாவம் இல்லையா? செய்ய வேண்டாததை செய்கிறது பாவம். அதே போல செய்ய வேண்டியதை செய்யாமல் போகிறதும் அது பாவம் தான் இல்லையா? நம்ம பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், செய்ய தகாத ஒன்றை ஒருத்தர் செஞ்சுட்டா அவன் பாவம் செய்யலாம் பாவம் செய்யலாம் பாவம் செய்யலாம்ன்றோம். அந்த ஒரு ஆங்கிள் மட்டும்தான் நம்ம பார்க்க, அது 50% தான். அடுத்த 50%ன்றது என்னன்னா, செய்ய வேண்டியதை செய்யாமல் போகிறது பாவம் என்பதை பெரும்பாலும் நிறைய பேர் உணர்கிறது இல்லை. ரொம்ப பாவம். சாமுவேல் சொல்கிறார், நான் உங்களுக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணாதிருந்தால் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்றார். அப்போ சாமுவேல் சொல்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்க, அந்த ஜனங்களுக்காக அவர் விண்ணப்பம் பண்ணலன்னா அதுவே பாவம் என்கிற ஒரு ஃபீலிங் அவருக்கு இருந்துச்சு. அந்த பாவம் எனக்கு தூரமா இருக்கட்டும், நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம், தவறாம உங்களுக்காக நான் ஜெபிப்பேன் அப்படிங்கிறாரு. மற்றவங்களுக்காக ஜெபிக்காமல் போகிறது கூட ஒரு பாவமாய் கருதப்படுகிறது. அதே போலதான் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்தில் அன்பு கூறாமல் போகிறது கூட ஒரு சாபம் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஒருவன் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்த்து ஒரு வார்த்தை வருகிறது, கர்த்தர் வருகிறார். அது கனெக்ட் பண்றார் பாருங்க. அந்த இடத்துல சம்பந்தம் இல்லாம வராம இருக்குது. அன்பு குரல் சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துல கர்த்தர் வருகிறார்னு கொண்டு வந்து முடிக்கிறார். இது என்ன தெரிகிறது என்றால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னா, அந்த இடத்துல கர்த்தருடைய வருகை ஏன் சொல்லப்படுகிறதுனா, அந்த சபிக்கப்பட்டவன் கர்த்தருடைய வருகையில் காணப்படாமல் போயிடுவான் அர்த்தம். இதுல என்ன தெரிகிறது, ஒருவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் கர்த்தருடைய வருகையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது கூடாத காரியம். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் மேல அன்பு செலுத்தலன்னா அவன் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறதே கூடாத காரியம். ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம நினைக்கிறோம் பல விஷயங்களை நம்ம வெளிப்படையாக நம்ம பல காரியங்களை செய்யறோம் இல்லையா? ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்யறோம், கொடுக்கிறோம், என்னென்னமோ பல வேலைகள்ல செய்யறோம். ஆனால் இதையெல்லாம் வைத்து விட்டு கர்த்தர் நம்மை பரலோகத்தில் எடுத்து விடுகிறது கிடையாது. உள்ளான காரியத்தை பார்க்கிறாரு. அவர் மேல நமக்கு ஒரு ஆழமான அன்பு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த அன்பு இல்லைன்னா அது ஒரு சாபமாகவும், அது வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தடையாகவுமே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வேதம் முழுவதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் அன்புள்ள ஒரு ஆண்டவர் இல்லையா? நம்முடைய ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர். அடுத்த பக்கத்தில் அவர் அன்புக்காக இயங்குகிற ஒரு ஆண்டவருமாகவும் இருக்கிறார். வேதத்தை ஒரே வார்த்தையில சொல் என்றால் அன்பு, அவ்வளவுதான். பைபிள ஒரே வார்த்தையில சொல்லுங்கன்னா அன்பு, அவ்வளவுதான், முடிச்சிடலாம். இதுதான் பைபிள். ஒரு வசனத்துல பைபிள சொல்லு அப்படின்னா யோவான் 3:16, அதுதான் ஒரே வசனத்தில் அன்பு, அதுதான் பைபிள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் மீட்படைவதற்கு அவரை தந்தபடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப அன்பு அதுதான், அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்காக இயேசு கிறிஸ்துவை தந்து அன்பு கூர்ந்தார். அதுதான் செய்தி. வேதம் முழுவதும் அன்பு அவ்வளவுதான். இவ்வளவாய் அப்படின்றது விளக்கம் கொடுக்கல. என்ன இவ்வளவாய்னா, அந்த ஜீவனையே கொடுத்தது, பிதா தன்னுடைய குமாரனையே கொடுத்தது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரையே கொடுத்தது. இதுதான் அன்பு அடையாளம். இதே ஆண்டவர் அவர் ஊழிய செய்த பொழுது, இயேசு கிறிஸ்து ஊழிய செய்த பொழுது, பரிசேயன் ஒருவன் ஒரு நாள் வந்து கேட்டான், நியாயசாஸ்திரி, ஆண்டவரை கற்பனைகளில் பிரதானமானது என்ன? மார்க் எழுதின சுவிசேஷம் படிக்கலாமா? 12:29 வாசிப்போம்.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலை கேள்,
இஸ்ரவேலை கேள்,
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்,
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்,
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
உன் முழு இருதயத்தோடும்,
உன் முழு இருதயத்தோடும்,
உன் முழு ஆத்மாவோடும்,
உன் முழு ஆத்மாவோடும்,
உன் முழு மனதோடும்,
உன் முழு மனதோடும்,
உன் முழு பலத்தோடும்,
உன் முழு பலத்தோடும்
அன்பு கூறுவாயாக என்பதே,
அன்பு கூறுவாயாக என்பதே
பிரதான கற்பனை.
பிரதான கற்பனை.
இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே, இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார்.
அன்பு மட்டும்தான் கற்பனைகளில் பிரதானமானது. என்ன ரெண்டு காரியத்தை சொல்ற, ரெண்டு ஒண்ணுங்கிறாரு. முதலாவது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. எதுவுமே அறகுற கிடையாது. ஃபுல் எல்லாம் ஃபுல்லா இருக்கணும். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அதுக்கு ஒப்பாக இணையான அடுத்த கற்பனை, உன்னிடத்திலே நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அதுவும் அன்புதான். அப்ப வேதத்தை நீங்க சுத்தி 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 வந்தாலும் அந்த அன்புன்ற ஒண்ணுதான் சுத்தி சுத்தி வரும். கர்த்தர் நம்மிடத்துல காட்டுகிற அன்பு, நாம் அவருக்கு பதிலுக்கு அவரிடத்துல காட்டுகிற அன்பு. கர்த்தர் நம்மிடத்துல காட்டுகிற அன்பு, நாம் காண்கிற, நாம் நம்மை சுற்றிலும் இருக்கிற மனுஷனிடத்தில் பதிலுக்கு காட்டுகிற அன்பு. இதுதான் பைபிள். அன்பு, அன்பு, அன்பு. அப்ப இந்த அன்பை ஒருவன் தன் இருதயத்திலிருந்து கர்த்தருக்கு நேராகவும் மனுஷருக்கு நேராகவும் வெளிப்படுத்த அவன் தவறுவானால் அவன் சபிக்கப்பட்டவன். புரியுதா உங்களுக்கு? அன்பு ரொம்ப முக்கியம். அன்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். வேதம் ஒரு பக்கம் கர்த்தரிடத்தில் அன்பு கூற சொல்லுது, அடுத்த பக்கத்தில் பார்க்கும் பொழுது மனுஷரிடத்திலே அன்பு கூறும்படிக்கு வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. அப்ப தெய்வ பிள்ளைகளாயிருக்கிற நாம் இந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம குறையும் பொழுது உண்மையிலேயே கர்த்தரால் அதை ஏற்றுக்கொள்வது கூடாத காரியம். ஆண்டவரே, நம்மிடத்தில் அன்பா இருக்க மாட்டேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க, இந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் ஒருபோது ஏற்றுக்கொள்ள மாட்டார். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஒரு தவறு செஞ்சு, ஆண்டவரே நான் இப்படி பேசிட்டு, ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்க, நான் இப்படி பண்ணிட்டு, ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்க கேட்ட கர்த்தர் மன்னிப்பார். ஆண்டவரே நம்ம இடத்துல அன்பு கூறாம இருக்கிறப்பா என்ன மன்னிச்சிடுங்க, நம்ம இடத்துல அன்பு கூற மாட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க, அதற்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. இதெல்லாம் பேசிக்கான விஷயம். இதுக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது. அன்பு கூறுதுன்னு ஆகணும், இல்லைன்னா சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, இப்படி இருக்கும்போது இந்த அன்பை குறித்து பாருங்க. பைபிள் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நிறைய விஷயங்கள் கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2 வருவோம். முதல் சபை, இந்த 7 சபை அன்றைக்கு ஆசியாவில் இருந்த சபைகளிலே கர்த்தர் அந்த சபைக்கு சொல்லதான எதிர்பார்த்த காரியங்கள். 2 4-5 வாசிக்கலாம்.
ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று,
ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று,
உன் பேரில் எனக்கு குறை உண்டு,
உன் பேரில் எனக்கு குறை உண்டு, ஆகையால்
நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, மனம் திரும்பி, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால்,
நான்
சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து,
நீ மனம் திரும்பாத பட்சத்தில்
உன் விளக்கு தண்டை
அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். இந்த சபைக்கு பாத்தீங்கன்னா, இது எபேசு சபைக்கு மட்டுமல்ல, காலகாலமாய் இருக்கிற சபைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற செய்தி. இந்த 7 சபைகளுக்கு கொடுக்கிற செய்திகளை நம்ம சபைக்கு, நம்ம எல்லாரும் 7 சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட செய்திகளை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா சபைகள் எப்படி இருக்க வேண்டும், சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எதுல கரெக்டா இருக்கணும், எதுல சரியா இருக்கணும், ஒவ்வொரு காரியத்தையும் இந்த ஏழு சபைகளுக்கு கொடுக்கிற செய்தியிலே கர்த்தர் கொடுத்துட்டே வர்றார். இதுல பாத்தீங்களானால் இந்த எபேசி சபை நல்ல ஒரு சபைதான். இரண்டாவது மூணாவது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ரெண்டு வசனத்தை வாசிக்கலாம்.
உன் கிரியைகளையும்
உன் கிரியைகளையும்
உன் பிரயாசத்தையும்
உன் பிரயாசத்தையும்
உன் பொறுமையையும்
உன் பொறுமையையும்
நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும்
பொல்லாதவர்களை சகிக்க கூடாத இருக்கிறதையும்
அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தல் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து
நீ சோதித்து
அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும்
அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும்
நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும்
சகித்துக் கொண்டிருக்கிறதையும்
பொறுமையாயிருக்கிறதையும்
பொறுமையாயிருக்கிறதையும்
என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன்.
போதும், எவ்வளவு ஒரு பாராட்டு பாருங்க இந்த சபைக்கு. இந்த சபைக்கு கத்தர் கொடுக்கிற பாராட்டு, உன் கிரியைகள் உன் பிரயாசத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன். அப்ப ரொம்ப பிரயாசம் எடுத்தது இந்த சபை, ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறதுல ரொம்ப பிரயாசம் எடுத்தாங்க, அதற்காக கிரியை செஞ்சாங்க, கடினமா உழைச்சாங்க. அதை கர்த்தர் அங்கீகரிச்சு அதை பார்த்து சந்தோஷப்பட்டார். அடுத்தது பாருங்க, நீ சகித்துக் கொண்டிருக்க உன் பொறுமையை நான் பார்க்கிறேன். உபத்திரம் வந்துச்சு அந்த சபைக்கு, ஆனால் பொறுமையோடு இருந்தாங்க. அந்த பொறுமையை கர்த்தர் பார்த்தாரு. பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்தாங்க. தப்பான காரியத்தை வரும்போது அதில் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை இல்லையா. இன்னைக்கு இருக்கிற சபை என்ன செய்யுது? பொல்லாதவர்களை சகித்துக் கொள்ளுகிறது இல்லையா. உலகத்தில் இருக்கிற எல்லா தப்பான காரியத்தையும் சபை என்ன செய்யுது? அரவணைத்துக் கொள்ளுகிறது. இது தவறு. ஆனா அன்னைக்கு சபை பார்த்தீங்கன்னா பொல்லாதவர்களை சகிக்கல, அதற்கு எதிர்த்து நின்றுச்சு. தப்பான காரியம் தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்ட், அப்படியே இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் கத்தர் பார்த்தார், பாராட்டுறாரு. பொல்லாதவங்களை நீ சகித்துக் கொள்ளலங்கிறாரு. அடுத்தது அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் சொல்லுகிறது, நீ சோதித்து தப்பான ஆட்களை நிதானித்து அறிகிற அறிவு வெளிப்பாடு அந்த சபைக்கு இருந்துச்சு. தவறான நபர்களை தவறான காரியங்களை கண்டுபிடிச்சாங்க, நீ தப்பான ஊழியம் கண்டுபிடிச்சாங்க, அந்த ஞானம் அவங்களுக்கு இருந்துச்சு. அடுத்தது பாருங்க, சகித்துக் கொண்டிருந்தாங்க, பிரச்சனைகளை சகிச்சாங்க, உபத்திரவங்களை சகிச்சாங்க, என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டாங்க. ரெஸ்டே இல்லாமல் தொடர்ந்து கர்த்தர் ஊழியம் செஞ்சு பிரயாசப்பட்டாங்க. இவ்வளவு இருந்தும் கர்த்தருக்கு திருப்தி இல்லை. இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் கூட அந்த சபையை குறித்து கர்த்தருக்கு திருப்தி இல்லை. இது எல்லாம் இருக்கிறதுனால சரி, அன்பு மட்டும்தான் இல்ல, இவ்வளவு நல்ல விஷயம் தானே இருக்குது. கர்த்தர் அதை ஈஸியா எடுத்துக்கவே இல்லை. அப்போ அன்புங்கிற ஒன்றோடு கர்த்தர் எதையுமே காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு கர்த்தர் விரும்புறது கிடையாது. அன்பு கூறாத ஒரு மனிதனிடத்தில் எத்தனை நல்ல குணலட்சணங்கள் இருந்தாலும், எத்தனை பிரயாசம் இருந்தாலும், எவ்வளவு ஊழியம் செய்தாலும், எவ்வளவு காரியம் அவங்கிட்ட இருந்தாலும் சரி, அவன் இருதயத்திலிருந்து ஒருவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூறலன்னா கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை, அதுல திருப்தி ஆகிறது கிடையாது. அப்போ இந்த அன்புங்கிறது வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத காரியம். தேர் இஸ் நோ சப்ஸ்டிட்யூட் சொல்லலாம், அதுக்கு சப்ஸ்டிட்யூட்டே கிடையாது, அதுக்கு மாற்று காரியமே கிடையாது. அன்பு கூறணும், அன்பு கூறணும், இதை வச்சு அதை மூடி மறைக்க முடியாது. மற்ற காரியங்களை வச்சு அன்பு கூறாததை மூடி மறைக்க முடியாது. அப்போ அன்பு கூறுதல் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இந்த சபைக்கு கர்த்தர் சொன்னாரு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. இப்ப இருக்குது அன்பு இருக்குது, ஆனால் ஆரம்பத்தில் இருந்த அன்பு இல்லை. அதை தான் கர்த்தர் சொல்றாரு. இப்ப முற்றிலும் அன்பு இல்லாமல் இல்லை, எபேசு சபைக்கு அன்பே போயிடுச்சுன்னு கிடையாது, அன்பு இருந்துச்சு, ஆனால் ஆரம்பத்திலே காண்பித்த அந்த அன்பிலிருந்து நீ இறங்கி வந்துட்டியே. அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. அதையே கூட கர்த்தரால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனாலே கர்த்தர் அவங்களுக்கு அதை உணர்த்தினார், சுட்டி காட்டினார், வார்னிங் கொடுக்கிறார். இதே நிலைமை நீடிக்காத, இப்படி நீ நீடிச்சுட்டே இருந்தீங்கன்னா, இந்த அன்பு கூறாத நிலைமையில் இருந்தீங்கன்னா, ஒரு நாள் திடீரென்று நான் விளக்கு தண்டை எடுப்பேன், அதோட ஆபத்தா போயிடும் அப்படிங்கிறார். அப்படின்னா விளக்கு தண்டை எடுப்பேன், உண்மையில் நான் வைத்திருக்கிற கிருபை விலகி போகும், கவனமாறு அன்பாறு என்கிட்ட அன்பாறு அப்படிங்கிறார். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் அன்பு மட்டும்தான், அன்பு மட்டும்தான். தெய்வ பிள்ளைகளிடத்துல அன்பு செலுத்தணும். ஒருவேளை நீங்க நல்லா கவனிங்க, ஒருவேளை உங்க இருதயத்தில் அப்படி அன்பு செலுத்தக்கூடிய இருதயம் வரலன்னா, அது உங்களுக்கு நான் பின்னால சொல்யூஷன் சொல்றேன், எப்படி அந்த அன்பு செலுத்துறதுன்ற காரியத்தை சொல்றேன். நீங்க ஜெபிக்கணும். உங்களுக்கு நான் இன்னும் சில ஆலோசனைகளை இந்த செய்தியின் முடிவில் சொல்றேன். எப்படி கர்த்தன் மேல் அன்பு செலுத்துறது, அந்த அன்பு செலுத்துறதை எப்படி நம்ம வளர்த்துக் கொள்வது, கர்த்தன் மேல் அன்பு கூறுறதை எப்படி நம்ம வாழ்க்கையில டெவலப் பண்ணிக்கிறது, அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணுங்கிறத பத்தி நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன். ஆகமொத்தத்தில் கர்த்தர் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த அன்பு மட்டும்தான். வேதத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் மட்டும் கிடையாது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிறகு மட்டும் கிடையாது, ஆரம்பத்திலிருந்தே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தினிடத்தில் அன்பதான் எதிர்பார்த்துட்டுகிறார். உங்களுக்கு அதுக்கு இன்னொரு அருமையான பேசுறது காட்டலாம் பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கலாம்.
உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீ அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவர் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று
அறியும்படிக்கு
உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார்.
இது அற்புதமான வேத பகுதி. இது இங்க பாருங்க, கர்த்தர் இந்த ஜனங்களுக்குள்ள என்ன நடக்கிறதுன்றத வந்து மோசை மூலம் வெளிப்படுத்துறாரு. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் எழுவான். எவ்வளவு அழகான ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பத்தி சொல்றாரு, இந்த ஜனங்களுக்குள்ள வெளியிலிருந்து கிடையாது, உங்களுக்குள்ள இருந்தே ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் எழுப்புவான். எழுப்பி தீர்க்கதரிசனம் சொல்லுவான், ஒரு புது கடவுள் ஒன்றை கண்டுபிடிச்சிட்டேன், அவர்கிட்ட போன அற்புதம் நடக்குது, நம்முடைய ஆண்டவர் செய்யாத அளவுக்கு அற்புதம் அவர் செய்யறாரு, பெரிய பெரிய அற்புதம் நடக்குது, உடனே நடக்குது. நம்முடைய ஆண்டவராது கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கிறாரு, ஆனா இது உடனே போல உடனே அற்புதம் நடக்குது, போல உடனே காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாங்க. அப்போ அதை கேட்ட உடனே நீங்க யோசிக்கிறீங்க, இல்ல இல்ல, நம்முடைய ஆண்டவர் தானே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவரையே நீ பின்பற்ற பைபிள் எழுதியிருக்குதே, அதனால நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்குது, அதனால நான் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்க வந்து தயங்குறீங்க. அப்படி தயங்கும் போது நம்ம சொல்றோம், தயங்காத, நான் சொல்றதுதான் உண்மையான தெய்வம், நான் சொல்றதுதான் உண்மை, பார் ஒரு அடையாளம் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி ஏதாவது ஒன்று செய்யலாம். என்னமோ நடக்குது, ஒரு அற்புதம் நடக்குது, கண்ணு முன்னால ஒரு அற்புதத்தை செஞ்சு அடையாளத்தை செஞ்சு அந்த தெய்வத்தை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு காரியம் செஞ்சு காட்டுறான், மேஜிக் மாதிரி என்ன பண்ணி காட்டுறான். அதை பார்த்தாலும், அந்த தீர்க்கதரிசி அடையாளம் செய்து அதெல்லாம் நடந்தாலும், அவன் சொல்றதை கேட்டு அவன் பின்னால போகாத, ஏனென்றால் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்பதை உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அப்படி என்ன அர்த்தம்னா, இந்த சம்பவத்தை நீங்க நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்தே ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கள்ள தீர்க்கதரிசி எழும்புகிறதற்கு கர்த்தரை அனுமதிக்கிறார், கர்த்தர் தடுக்கல. அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட வெளியிலிருந்து வந்த நம்ம அலர்ட் வந்துருவோம், யாரோ ஒருத்தர் எவனை சொல்ற நம்ம கேட்க கூடாதுன்னு. ஆனா அவங்களுக்குள்ள இருந்து ஒருத்தர் எழும்பும் பொழுது அதுல சந்தேகப்படுறது கிடையாது, அதனால உங்களுக்குள்ளேயே ஒருத்தர் எழும்புறது கர்த்தர் அனுமதிக்கிறார். எழும்பி அவன் டைவர்ட் பண்றான் ஜனங்களை, கர்த்தரை விட்டு டைவர்ட் பண்றான். அப்படி டைவர்ட் பண்ணி அதுக்கு அடையாளம் எல்லாம் காமித்தாலும் அதெல்லாத்தையும் கர்த்தர் அனுமதிக்கிறார், போகாதேங்கிறார். இது என்ன நடக்குதுன்னா, நம்முடைய ஆண்டவர் நம்ம இடத்துல, நாம் அவரிடத்தில் அன்பு கூறுறோமா என்கிறவை, ஏதோ ஒரு காரியத்தில் வந்து நீ அன்பு கூறுறியா கேட்டு கேட்டெல்லாம் விசாரிச்செல்லாம் ஒவ்வொருத்தரையும் கேட்கறதுல கேட்டு அன்பா இருக்கிறேன் அப்படின்லாம் கேட்கறது கிடையாது. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவர் நம்மளை செக் பண்ணிட்டே இருக்கிறார். தினசரி வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை செக் பண்றார். உண்மையிலேயே இந்த குறிப்பிட்ட நபர் எங்கிட்ட அன்பா இருக்கிறாங்களா அல்லது வேறொரு காரியத்தில் அன்பா இருக்கிறாங்களான்றத நடைமுறையில செக் பண்ற. ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்வீஸ்க்கு வரணும்னு சொல்றோம் இல்லையா, டைமுக்கு நான் வரணும் சொல்ல டைமுக்கு வாங்கன்றேன். நிதானமா 8 மணிக்கு வழக்கத்துக்கு விட மத்த நாள்லாம் 7 மணிக்கு வேலைக்கு போறதுக்காக 6 மணிக்கு 7 மணிக்கு எழுந்திருச்சாலும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் ஆச்சு, நிம்மதியா படுத்து 8:30 வரைக்கும் தூங்கிட்டு 8:30 எழுந்திருச்சு நிதானமா குளிச்சு 9 மணிக்கு கிளம்பி 9:30 மணிக்கு 9:30 நுழையிறாங்க. ஒன்று ரெண்டு பேர் நினைக்கிறாங்க யார் பாஸ்ட் என்ன கேட்க போறாரு, அப்படி கேட்டா பரவாயில்ல அது பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கேட்கவே மாட்டேன் சொன்னேன், சொல்லி சொல்லி சளிச்சிருச்சு, நீ நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு கர்த்தர்கிட்ட மட்டும் ஜெபம் தான் பண்ணுவேன், இனி நான் யார்ட்டி சொல்ல மாட்டேன், லேட்டா வரவங்கிட்ட சொல்லி. ஏன்னா அந்த மெசேஜுக்கு முன்னால நான் சொல்லும் போது எனக்கு சமாதானம் போயிடுது, ஏன் லேட்டா வரீங்க லேட்டா வரீங்க சொல்லும்போது ஏன் சமாதானம் கெட்டு போகுது. நான் அந்த மெசேஜுக்கு முன்னாடி நான் அந்த தேவ பிரசன்னத்துல ஃபுல்லா அப்படிங்கிறதா எனக்கு பேசுறதுக்கு ஈஸி, எனக்கு சமாதானம் கெட்டு போச்சுன்னா அப்புறம் நான் மெசேஜ் கொடுக்கறது எனக்கு கஷ்டம், அதனால நான் அது சொல்ல மாட்டேன் அப்படின்னு நேற்று சொல்லி நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ இது வந்து நான் சொல்றதோ நான் சொல்றதுனால வர்றதோ அதெல்லாம் வேஸ்ட், நான் சொல்லி வரவே வேஸ்ட், தானா வரணும். என்ன பார்க்க வரல, நான் சொல்லி செய்யக்கூடாது, ஒப்பனை சொல்ல போனா சீக்கிரம் வாங்க, நான் சொல்லி வரக்கூடாது, கர்த்தரை துதிங்க நான் சொல்லி துதிக்க கூடாது. புரியுது உங்களுக்கு, நான் இங்கிருந்து துதிங்க துதிங்க துதிங்கன்னு சொல்லி துதிக்க கூடாது, தானா துதிக்கணும், தானா சீக்கிரம் வரணும், தானா கர்த்தருடைய காரியத்தை செய்யணும் இல்லையா. இதுதான் நேரடி தொடர்பு. நான் ஒண்ணு பிடிச்சி உங்களை இழுத்து இழுத்து கனெக்ட் பண்ணக்கூடாது கர்த்தர்கிட்ட. இது புதுசா ஒருத்தர் சபைக்கு வராங்க, முதல் தடவை வராங்க, ரெண்டாம் தடவை வராங்கன்னா நம்ம அவங்களை பிடிச்சி கர்த்தரை லீட் பண்ணி இழுத்து விடலாம். ஆனால் தொடர்ந்து வர்றவங்களுக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி பிடிச்சி இழுத்து இழுத்து கர்த்தரை இழுத்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, தானா வரணும், தானா செய்யணும். இத வந்து நிறைய பேர் நினைக்கிறோம், இது வந்து சபைக்கு வரோம் போறோம், பாஸ்டர் சொல்லுவாரு பாஸ்டர் கேட்பாரு அவ்வளவுதான். ஆனா எல்லாத்துக்கும் மேல மேல இருந்து இன்னொரு கண்ணு பார்த்துட்டு இருக்குதுன்னு தெரியறது கிடையாது, மேல இருந்து இன்னொருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, அதை பாக்குறது மட்டும் இல்ல அதை வச்சு அவர் மார்க் போட்டுட்டு இருக்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது, அதை வச்சு மார்க் போடுறாரு. எத்தனை மணிக்கு வராங்க அன்புல ஃபெயில், இது வேற ஒண்ணு இல்ல. உண்மையிலேயே சொல்றேன், அன்பு இருந்தால் நம்ம வாழ்க்கையில வந்து இப்படிலாம் செய்ய மாட்டோம். உண்மையிலே ஒருத்தர் மேல கர்த்தர் மேல அன்பு இருந்துச்சுன்னா நமக்கு இப்படி லேட்டா வரணும் தோணாது, அடிச்சு புடிச்சு முதல்ல அப்படி நிக்கணும்னு தோணும். அன்பு இருந்துச்சுன்னா நமக்கு எதுவுமே நமக்கு வந்து யாருமே சொல்ல தேவையில்லை, அது வாட்டுக்கு நம்ம ஓடும், நம்மளை யாரோ பின்னால் பிடிச்சி இழுக்கணும் அந்த மாதிரி இருப்போம், நம்ம பின்னால் பிடிச்சி இழுத்தாலும் கூட நம்ம தள்ளிட்டு முன்னால வந்து நின்றுடுவோம், கர்த்தருடைய காரியத்தை முதல்ல வந்து நிற்போம். இந்த அன்பு தான் எல்லாத்தையும் இயக்கிறது. அப்ப இந்த அன்புன்றது ஒண்ணு இல்லாத பட்சத்து கர்த்தரிட செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயம், இப்ப ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும் இருக்குது, அந்த நாள் பார்த்து நீங்க ஒரு ஒருத்தர் பிசினஸ் வச்சுக்கா வச்சுக்க, அன்னைக்கு போய் கடை திறக்கிற அன்னைக்கு வியாபாரம் வருது, அன்னைக்கு அவர் கடையை திறக்கிற நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து ஒருவேளை வியாபாரம் ஆகும் இல்லன்னு சொல்லல, கர்த்தர் போட்டு எல்லாம் மார்க் போட்டுட்டு இருக்கிறாரு அங்க. பணம் தான் இவனுக்கு முக்கியமா இருக்குது, நான் முக்கியம் இல்ல, கர்த்தர் மார்க் போடுறாரு, இவனுக்கு பணம் தான் தெய்வம், நான் தெய்வம் கிடையாது, கண்டிப்பா கர்த்தர் அப்படிதான் நினைப்பாரு. ஏன்னா கர்த்தர் தெய்வமா இருந்தால் தெய்வ சமூகத்தில் வந்துருப்போம், பணம் தெய்வமா இருக்கிறதுனால என்ன செய்யுது, கடையை திறந்துட்டு உட்கார தோணுது. புரியல உங்களுக்கு? அப்போ யார் தெய்வம் என்பதை நம்ம லைஃப்ல வந்து கர்த்தர் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் நம்முடைய அன்பை கர்த்தர் எடை போடுறாரு. இது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது, என்னமோ எழுந்திருக்கிறோம் வரம் போற வரம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு சின்ன 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 காரியங்களிலும் கர்த்தர் நம்முடைய லைஃபை பார்த்து 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 மார்க் போட்டுட்டு இருக்கிறார், தெரியுங்களா, மார்க் போட்டுட்டு இருக்கிறார், நம்முடைய காரியத்தை அவர் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், சோதிக்கிறார், அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்பதை சோதிக்கிறார், அதை நம்ம கவனிக்கணும். எங்க கிறிஸ்தி அவ வந்து எல்கேஜியில் சேர்த்த போது ஜூனியர், அப்ப படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் அவங்களுக்கு வந்து எழுத எதுவுமே கிடையாது, எழுதுறதுலாம் கிடையாது, வெறும் ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான், கிளையில் பொம்மை செய்யறது, கலர் அடிக்கிறது, இதே தான், அது மட்டும்தான் முதல் வருஷம் ஃபுல்லாக அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து குவார்ட்டர்லி ஹாஃப்லி ப்ரோக்ரஸ் கார்டு வரும், எக்ஸாம் கிடையாது ஆனால் ப்ரோக்ரஸ் கார்டு வரும், ப்ரோக்ரஸ் கார்டில் பார்த்தா மார்க் போட்டிருக்கோம், எக்ஸாமே கிடையாது ஆனால் ப்ரோக்ரஸ் கார்டு வரும், மார்க் போட்டிருக்கோம். என்ன ப்ரோக்ரஸ் கார்டுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய நீட்னஸ், டெய்லி எவ்வளோ நீட்டாக வராங்க அவங்க நினைக்கிறாங்க. நம்ம வந்து பேரண்ட்ஸ் என்னமோ அனுப்பிலாம் இஷ்டமெல்லாம் அனுப்பினா கூட என்ன சரியா, டீச்சர்ஸ் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க, பிள்ளைய ஷூ சுத்தமாக இருக்குதா, நகை ஒழுங்காக கட் பண்ணியிருக்குதா, ட்ரெஸ் நல்லா அயன் பண்ணியிருக்குதா, ஒழுங்காக வருதா பார்க்குறாங்க, அதுக்கு மார்க். இஷ்டமான கசங்கி போன சட்டை போட்டுட்டு அழுக்கான ஷூ போட்டுட்டு வந்தா அடி. அடுத்தது மிங்கிலிங் வித் அதர்ஸ். இந்த பிளஸ் கிளாஸ்ல வந்துட்டு ஏதாவது ஒரு மூலையில் அப்படி மூணு உட்கார்ந்துட்டு இருக்குதா, எல்லா பிள்ளைகளோட நல்லா பேசுதா, அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது, பாக்குறாங்க டெய்லி பாக்குறாங்க எல்லா பிள்ளைகளோட நல்லா பேசிட்டு ஃப்ரீயா இருக்குதா மார்க், இல்ல உண்மை எங்கேயாவது ஒரு மூலையில போய் உட்கார்ந்துட்டு இருக்குதா மார்க் குறையும். இப்படி நடைமுறையில நடக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்து மார்க் போட்டுட்டே இருப்பாங்க. அது பிள்ளைங்களுக்கு தெரியாது, அவங்கள ஒருத்தர் அப்சர்வ் பண்ணி மார்க் போட்டுட்டே இருக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாள்லையும் நடக்கிற ஒவ்வொரு அவங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து டீச்சர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மார்க் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மார்க் போட்டு கருத்து ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வரும். இதேதான் கர்த்தர் செய்யறாரு. நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கை ஒவ்வொரு காலத்தை பார்த்து நமக்கு தெரியாது, அவர் மேல இருந்து பார்த்து மார்க் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுக்கு வந்து கர்த்தர் நீ அன்பா இருக்கிறியா அன்பா இருக்கிறேன் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறது கிடையாது. மாறாக நம்முடைய நடைமுறை காரியங்களை வைத்தே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய அன்பை சோதிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அன்பை சோதிக்கிறார். அப்ப டெய்லி நடைமுறை வாழ்க்கையில நாம் அன்புன்ற டெஸ்ட்ல பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஆமேன். புரியுதா உங்களுக்கு? ஜபிக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வை கர்த்தர் கொடுத்தாருன்னா நீங்க ஜபிக்கிறீங்களா அல்லது அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறீங்களா? செக் பண்றாரு. பைபிள் படிக்கணும் அப்படின்னு ஒரு தூண்டுதலை கொடுக்கிறாரு, செய்யறமா இல்லையா மார்க் போடுறாரு. ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் தேவனாகி கர்த்தர் நம்மை பார்க்கிறாரு. நம்மை பார்த்து 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 நமக்கு மார்க் போடுங்க. கடைசியில் ஒட்டுமொத்தமும் மார்க் போடும் போது அன்புன்றது ஒன்று இல்லைன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஃபெயில் ஆயிடும். அன்புன்றது ஒன்று இருந்துச்சுன்னா எல்லாத்துலையும் பாஸ் பண்ணிடுவீங்க. டைம்க்கு வர்றது, ஜெபிக்கிறது, பைபிள் படிக்கிறது, கர்த்தருக்காக வாழ்றது, ஊழியம் செய்யறது எல்லாத்துலையும் பாஸ் ஆயிடுவீங்க. அன்புன்னு ஒன்று இல்லைன்னா அத்தனையும் ஃபெயில் ஆயிடும். தெரியுது? அன்புன்னு ஒன்று மட்டும் இல்லைன்னா டோட்டலாக எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில். அன்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா எல்லாத்துலையும் பாஸ் ஆயிடும். அந்த அன்பு தான் பேஸ். புரியுதா உங்களுக்கு? அந்த கர்த்தர் மேல வைக்கிற அன்புல தான் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய கிரியைகள் எல்லாம் அதுல இறங்கிட்டு இருக்கு. இன்னும் கர்த்தருடைய ஒரு ஆழமான ஒரு வார்த்தையை நீங்க படிங்க. இந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க கூடாது. உங்க வீட்டுல எழுதி கூட நீங்க வச்சுக்கோங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 10 அதிகாரம் ரொம்ப முக்கியமான வசனம். 12-13 வசனங்களை வாசிப்போம்.
இப்பொழுதும் இஸ்ரவேலே,
நல்ல கவனிங்க, இப்பொழுதும் இஸ்ரவேலே,
நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து,
நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து,
அவர் வழிகளில் எல்லாம் நடந்து,
அவர் வழிகளில் எல்லாம் நடந்து,
அவரிடத்தில் அன்பு கூர்ந்து,
அவரிடத்தில் அன்பு கூர்ந்து,
உன் முழு இருதயத்தோடும்
உன் முழு ஆத்மாவோடும்
உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும்
கற்பனைகளையும்
அவருடைய கட்டளைகளையும்
உனக்கு நன்மை உண்டாகும்படி
கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்.
வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. வேற ஒண்ணுமே நான் கேட்கலையே கர்த்தர் சொல்ற, வேற ஒண்ணு நான் கேட்கலையே. என்னிடத்திலே முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்து நான் உனக்கு காண்பிக்கிற வழிகளில் நட. அது எதுக்கு? உனக்கு நன்மை உண்டாகும்படி. அது செய்யறதுனால எனக்கு ஒன்னும் லாபம் இல்ல, உனக்கு தான் லாபங்கிறாரு. என்ன ஒரு காரியம் பாத்தீங்களா? கர்த்தர் சொல்றாரு, என்னிடத்துல முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்து நான் கற்பிக்கிற வழிகளில் நட. இதை நீ செய்யறதுனால நீ எனக்கு ஏதோ நீ பெருசா செஞ்சிடல, எனக்கு எந்த லாபம் கிடையாது, உனக்கு நன்மை உண்டாகும்படி இப்படி நட என்று நான் சொல்றேனே. இதை விட வேறு என்னத்தை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார்? அப்ப அன்பு கூறுகிறதுனால யாருக்கு லாபம் சொல்லுங்க? நமக்கு தான் லாபம். கர்த்தர் மேல அன்பு கூறுதால் அவருக்கு லாபம் நினைக்க கூடாது, நமக்கு தான் லாபம். அன்பு கூறுத அவருடைய வழிகளில் நடக்கிறதுனால யாருக்கு லாபம்? நமக்கு தான் லாபம், உனக்கு நன்மை உண்டாகும்படி. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நடப்பது என்பது நமக்கு தான் ஆசீர்வாதம். நமக்கு ஆசீர்வாதமான ஒரு வழியை காமிச்சு இதுல நடன்னு சொன்னா அதை செய்ய மாட்டேங்கிறீங்களே. இதை விட அவங்ககிட்ட வேற என்னத்தை கேட்டேன்னு கர்த்தர் கேட்கிறார். வேற ஒண்ணு நான் கேட்கலையே, இது மட்டும் தானே பா கேட்கிறேன். இதை கூட செய்ய முடியாதா? அது உனக்கு நன்மை உண்டாகும்படிதான் நான் கேட்டேன், அதை கூட நீ ஏற்றுக்க மாட்டேங்கிறேங்கிற. அப்ப இந்த வார்த்தையிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்முடைய அன்பை எவ்வளவு எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவ்வளவு தூரம் நம்ம அவரிடத்தில் அன்பு கூறணும், அவருடைய வழிகளில் நடக்கணும்ன்றதுல கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். தெய்வ பிள்ளைகள் இதை நீங்க மறந்துடக்கூடாது, புரிஞ்சுங்களா? கர்த்தரிடத்துல நாம் அன்பு கூறணும், அன்பு கூறணும், தொடர்ந்து அன்பு கூர்ந்துட்டே இருக்கணும். ஆரம்பத்தில் அன்பு கூறுது, கடைசியில் நான் விட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆதியிலே கொண்டு அன்பை விட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து இப்ப பாருங்க, நம்மள வந்து ஆதியிலே கொண்டு அன்பை விடக்கூடாதுன்னு இயேசு கிறிஸ்து பேசுறார் முதல் சபைக்கு, இல்லையா? அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அவர் நமக்கு சொல்றாரே, அவர் எப்படி இருக்கிறாரு வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13:1 வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே
இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார்
என்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நமக்கு சொல்றார், நீ ஆதியிலே கொண்டு வந்து அன்பை விட்டு விடாதேன்னு நமக்கு சொல்ற ஆண்டவர் அவர் எப்படி இருக்கிறாரு? தம்முடைய தம்முடைய சீஷர்களிடத்தில், தம்முடைய பிள்ளைகளிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தபடியே முடிவு பரியந்தம் அதே மாதிரி அன்பு கூர்ந்தாராம். அவர் தன்னுடைய ஆதி அன்பிலிருந்து அவர் பின்வாங்கிறது கிடையாது. உங்களுக்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற அன்பிலிருந்து அவர் பின்வாங்கல, அவர் செய்யால அதேதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நான் உமையில வச்சிருக்கிற அன்பு நான் பின்வாங்கல, நான் ஆரம்பத்தில் எப்படி அன்பு கூர்ந்தனோ முடிவு பரியன் அப்படிதான் நான் உங்ககிட்ட அன்பு கூறுறேங்கிறாரு. நான் செய்யற மாதிரி நீ எங்கிட்ட செய்யுங்கிறாரு, புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர் செய்யாத ஒன்றை நம்ம கிட்ட செய்ய சொல்லல, அவர் நம்ம கிட்ட செய்துட்டு அதை பதிலுக்கு நம்ம கிட்ட செய்ய சொல்றாரு. தம்முடைய சீஷனிடத்திலே அவர் ஆரம்பத்தில் வைத்ததை அப்படியே மாற்றிக்கொள்ளவே இல்லை. அவரிடத்துல எத்தனையோ குறைவுகள் வந்துச்சு, சீஷனிடத்துல குறைவுகள் வந்துச்சு, ஜப குறைவு வந்துச்சு, யார் பெரியவன் சண்டை போட்டுக்கிட்டாங்க, எத்தனையோ குறைவுகள், மறுதளிச்சாங்க, சத்தியம் பண்ணாங்க, என்னென்னமோ காரியங்கள் ஒவ்வொருத்தர் ஆளுக்கு ஒரு பக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் அந்த குறைவுகளை எல்லாம் அப்பாற்பட்ட விதத்திலே கர்த்தர் அவங்க மேல அன்பு வச்சாராம், இல்லையா? அப்ப அந்த குறைவுகளை பார்த்து அவங்களை வெறுத்து தள்ளிடற, அவங்ககிட்ட எத்தனையோ குறைவுகள் வந்தது உண்மை, ஆனா அந்த குறைவுகளுக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தன்னுடைய அன்பை அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. நம்முடைய ஆண்ட விடுதலை என்னைக்காவது ஒரு குறையை நம்ம பார்த்துருக்கிறோமா? நம்ம அந்த மாத்திக் கொள்றதுக்கு குறைவை நம்ம பார்த்ததே கிடையாது. குறைவுள்ள நம்மிடத்திலேயே அவர் அன்பை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது குறைவில்லாத ஆண்ட விடத்தில் அவன் எப்படி நம்ம அன்பை மாற்றிக்கொள்ள முடியும், புரியுதா? அப்ப நம்முடைய அன்பை நம்ம என்ன செய்யக்கூடாது? மாற்றவே கூடாது. ஆதியிலே கொண்டதை கடைசி வரைக்கும் செயல்படுத்த வேண்டும். குறைவுள்ள நம்மிடத்திலேயே அவர் தன்னுடைய அன்பை மாற்றாத பட்சத்தில் குறைவில்லாத ஆண்டவரிடத்தில் நாம் எந்த அளவுக்கு அன்பை முழுமையாய் காண்பிக்க வேண்டும் என்பதை மறந்துடக்கூடாது, புரியுதா? இந்த அன்புதான் ரொம்ப முக்கியம். இந்த அன்புதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. இந்த அன்புதான் நமக்கு நன்மை உண்டாகும்படி செய்கிறது. இந்த அன்புதான் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்குது. இந்த அன்பை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எல்லாமே இந்த அன்புதான். ஒன்று சொல்றேன், கர்த்தருடைய வருகையில் அவரை சந்திப்பதற்கு இந்த அன்புல தான் நம்ம நிலைச்சிருந்தா தான் நம்ம தைரியமா கர்த்தருடைய வருகையை ஃபேஸ் பண்ண முடியும், தெரியுமா? வாசிங்க வேதத்தில் உங்களுக்கு அதுக்கு ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க. 1 யோவான் நிருபத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், 4:17-18. 1 யோவான் 4:17-18.
நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை.
பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். உடம்பை தள்ளும்.
பயமானது வேதனையுள்ளது,
பயமானது வேதனையுள்ளது.
பயப்படுகிறவன்,
பயப்படுகிறவன்
அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல,
அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. புரியுதா இந்த வசனம்? அன்பிலே பயம் இல்லையா? ஒருத்தன் கர்த்தர் மேல் அன்பு காமிச்சா அவனுக்கு பயமே வராது. அன்பிலே பயம் இல்லை இல்லையா? கர்த்தர் மேல் ஒருத்தருக்கு அன்பு இருந்தா அவனுக்கு பயமே கிடையாது. அடுத்தது பாருங்க, பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். பயமே பக்கத்தில் வராது, புறமே தள்ளி விட்டுரும். கர்த்தர் மேல் உண்மையா முழுசுமா அன்பு கூர்ந்தோம்னா பயம் கிட்ட வந்தாலும் அது புறமே தள்ளி விட்டுருவோம், வெளியில தள்ளி விட்டுருவோம். அடுத்தது பாருங்க, பயமானது வேதனை உள்ளது. இது சொல்லி தெரிய வேண்டாம். பயம் எப்படிப்பட்டது? பயம் சந்தோஷமானதா வேதனை உள்ளதா? வேதனை உள்ளது. பயமானது வேதனை உள்ளது. பயன்றது வேதனையான காரியம். பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அன்பு அல்ல இல்லை. அடையாளம் காட்டுறாரு, உனக்கு பயம் இருக்குன்னா உனக்கு அன்பு இல்லை, அன்பு இருக்குன்னா உனக்கு பயம் இல்லை. இது எதை குறித்த பயம் இல்லையா? எதை குறிச்சு பயம்? நீ எதுக்கு எதுக்கிறதுக்காக எதுக்கெடுத்தாலும் பயம் வருது இல்ல, எல்லாத்துக்கும் பயம் வருது. இது எதை பத்திய பயம்? இங்க சொல்லப்படுற பயம் எதை பத்திய பயம் இல்லையா? நமக்கு எல்லாத்துக்கும் பயப்படுறோம். இது எதை பத்திய பயம்னு கேட்டீங்கன்னா, 17 தெளிவா சொல்றது, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்விடத்தில் இருக்கிறோம். நியாய தீர்ப்பு நாளை குறித்த ஒரு பயத்தை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறது. நியாய தீர்ப்பு நாளை குறித்த ஒரு பயத்தை இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப சொல்றதுக்கு, நியாய தீர்ப்பு நாள் பயத்தை உண்டு பண்ணுது. ஐயோ எப்படி இருக்குமோ, எப்படி இருக்குமோ, பயம் உண்டு பண்ணுது. கடந்த December 21 உலகத்தில் நிறைய இடத்துல, பிலிப்பைன்ஸ் போட தேசத்தில் நிறைய பேர் தற்கொலை பண்ணி செத்துருக்கிறாங்க. உலகம் அழிய போகுதுன்னு பயந்து போய், நியாயத்திற்கு பயந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தற்கொலை பண்ணி செத்து போனாங்களா நிறைய பேர். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ ஜனங்கதான் நிறைய பேர் தற்கொலை பண்ணி செத்து போனாங்களாம். பயம், நியாய தீர்ப்பை சந்திக்கிறதுக்கு பயம். புரியுதா உங்களுக்கு? பயம். போன வாரம் மண்ணூர்பேட்டில் நான் ஒரு சபையிலே பிரசங்கி போயிருந்தேன். போயிருந்தபோது அந்த இடத்துல ஒரு குடும்பம் என்னை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த வீட்டில் ஒரு பிள்ளை 3rd standard படிக்கிறான், சின்ன பிள்ளை, 3rd standard படிக்கிற பொண்ணு. அந்த வீட்டில் வந்து 2 பெண் பிள்ளைகள். அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் அவங்க வந்து கத்தர் வராரு, கத்தர் வராரு, ஏசப்பாவுடைய வருகையில் போயிடணும், ஏசப்பாவை பத்தி அப்படின்னு அப்படியே சொல்லி 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 வளர்த்துருக்கிறாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லையும் ஏசப்பா வரப்போறாரு, பரலோகம் போயிடணும், ஏசப்பா வரப்போறாரு, பரலோகம் போயிடணும். இந்த பிள்ளைங்களுக்கு எப்பவுமே அதே மைண்ட். அந்த ஃபேமிலி பார்க்கும்போதுல எனக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பு நான் மனசுக்குள்ள. அவனுடைய எதிர்காலையும் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுடைய ஹைட் வந்து 6 அடி இப்படி இருக்கிறாங்க. நான் 5'11½" எனக்கு மேல ஒரு கொஞ்சம் இவ்வளவு ஹைட் இருக்கிறாங்க. அவருடைய ஹஸ்பண்ட் வந்து 6'3". அப்புறம் வந்து அவங்களுடைய அக்கா பசங்களுக்கு போன வாரம் 2 நாளைக்கு முன்னாடி 2 பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் உடம்புல ப்ராப்ளம்ஸ் ஜெபிக்க கூப்பிட்டுருந்தாங்க. திருப்பி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க மீட்டிங் முடிஞ்ச பிறக்கும். அண்ணன் தங்கச்சி, அந்த அண்ணனுடைய ஹைட்டு, அவன் 2 பேரும் காரணியால படிக்கிறாங்க, பாதிப்பு பசங்க. அந்த பையனுடைய ஹைட் 6.5". அவனுடைய தங்கச்சி 6'4". எல்லாம் இப்படி இப்படி இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்களா, எல்லாம் 6 அடிக்கு மேலதான். அந்த குடும்பத்தில் எல்லாம் 6'6" 6.5". அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டு பொண்ணு எப்படி இருக்கும், 3rd standard படிக்கிறா, எவ்வளவு இருக்கணும் இவ்வளவு இருக்கணும். அந்த பொண்ணு என் ஹைட்டுக்கு இருக்கிறா, 3rd standard படிக்கிறபடி இப்படி இருக்கிறா, எனக்கு ஈக்குவல், எனக்கு கிட்டத்தட்ட என் ஹைட்டு இருக்கிறா, எனக்கு ஈக்குவல் ஹைட் அப்படி நிக்கிறா. வந்து வேடிக்கையா இருந்துச்சு அந்த பொண்ணு பண்றதை பார்க்கும்போது. அவருடைய பொண்ணுடைய மைண்ட் செட் பாத்தீங்கன்னா, 3rd class படிக்கிற பிள்ளைங்களோட மைண்ட் செட் இருக்குது. தோட்டத்தை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 18 வயசு பொண்ணு மாதிரி இருக்குது. சர்வீஸ் முடிஞ்சிருச்சு, அந்த பொண்ணு இப்படி இப்படி குதிக்கிறார் சர்ச்சில், கையை தூக்கிட்டு சுத்தி சுத்தி குதிச்சுட்டு இருக்கிறார். மைண்ட் எப்படி இருக்குது, 3rd class படிக்கிற பிள்ளைக்கேற்ற மைண்ட் செட், அந்த பிஹேவியர் இருக்குது. ஆனா பார்த்தா ஒரு 18 வயசு பொண்ணு மாதிரி இருக்குது. 18 வயசு பொண்ணு ஜங்கு ஜங்கு குதிச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும் சர்ச்சுக்குள்ள? அந்த மாதிரி ஒரு இதா இருந்துச்சு. அந்த வீட்டில் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அப்படியே சொல்லி சொல்லி வளர்க்கறாங்க, ஏசப்பா வரப்போறாரு, பரலோகம் பயணம் அப்படி இப்படின்னு. அப்போ ஒரு நாள் வந்து போன வருஷத்துல டைம்ல ஒரு சின்ன நிறம் நடக்க வந்திருக்குது. உடனே ஸ்கூல்லாம் வந்து இது பண்ணி க்ளோஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஒரு மதிய நேரத்தில் வந்துச்சு ஒரு நாள். அப்போ அந்த புள்ள அழுகிறாளாம், அழுது அழுது கண்ணில் தார தாரையா கண்ணீர் ஊத்திட்டு வீட்டுக்கு ஓடி வராளாம். என்னமா அப்படின்னா, ஐயோ ஏசப்பா வந்துட்டாராமா, ஏசப்பா வந்துட்டாராமா, பூமி அதிர்ந்துருச்சு, ஏசப்பா வந்துட்டாராமா, நான் கைவிட்டுட்டேன்னா என்னை கைவிட்டாரா, ஏசப்பா வந்துட்டாரா, அழுதுட்டு வராளாம் வீட்டுக்கு சின்ன பிள்ளை. அப்போ பாத்தீங்கன்னா அவங்க சொல்லி 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 பரலோகம், ஏசப்பா வரப்போறாரு, பரலோகம் பரலோகம் அப்படி சொல்லி சொல்லி வளர்க்கிறதா. அந்த பிள்ளைகள் 24 மணி நேரம் அதே திங்கிங். அந்த பிள்ளைகிட்ட அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, அம்மா நீ வந்து ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணு, நீ ரொம்ப வளர்ந்துட்டு போற, இதுக்கு மேல ஏசப்பா எனக்கு வளர்ச்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணு சொல்லி கொடுக்குறாங்களாம். ஏன்னா இந்த அம்மாக்கே மாப்பிள்ளை கிடைக்க ரொம்ப அவசரப்பட்டுருக்காங்க, 30 வயசு வரைக்கும் மாப்பிள்ளை கிடைக்கல. ஜெபிச்சு ஜெபிச்சு, ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் என் விருப்பாண்டவரு, எனக்கு மேல ஒரு 1 inch அதிகமாக ஹைட் இருக்கிற மாப்பிள்ளை எனக்கு வேணும்னு ஜெபிச்சாங்களாம். எனக்கு வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை, அவர் படிச்சிருக்கிறாரா என்ன சார் எதுவுமே எனக்கு தேவையில்லை, ஆனா ஒன்னே ஒண்ணு, நான் உங்க பின்பற்றுகிற யாரும் என்னை பார்த்து சிரிக்கக்கூடாது, என் ஹஸ்பண்ட் குள்ளமா இருக்கிற என்ன சிரிக்க கூடாது, 1 inch என்னோட உயரமா வேணும் மாப்பிள்ள வேணும் ஜெபிச்சாங்களாம். அப்படி கஷ்டப்பட்டு 30 வயசுல தான் எனக்கு மாப்பிள்ள கிடைச்சது அப்படின்றாங்க. அதனால அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்களாம், இப்ப ஜெபம் பண்ணு ஏசப்பா, எனக்கு இது மேல வளர்ச்சி வேண்டாம் ஜெபம் பண்ணுனா. அந்த பிள்ளை என்ன சொல்றா தெரியுமா, என்னம்மா நம்ம தான் ஹெவனுக்கு தான் போக போறோமே, நான் வளர்ந்துட்டு போறோமா, நம்ம தான் ஹெவனுக்கு தானே போக போறோம் அப்படிங்கிறாங்களா. அப்ப இந்த பிள்ளைங்க மைண்ட்ல பரலோகம் 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 அப்படியே வளர்த்துட்டு வராங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பூமி எதிர்ச்சி பார்த்துட்டு அந்த பிள்ளை என்ன செய்யுது, பயந்து போச்சு இல்லையா. இது அறியாமை சின்ன வயசுல இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அறிந்து இருக்கிற நிறைய பேருக்கு கத்தர் வராருல என்ன இருக்கு, பயம் இல்லையா. இது அறியாம பயந்தது அது வேற, ஆனா அறிந்து பயப்படுகிற நிலைமை இருக்குது. ஏன்னா கத்தர் மேல் அன்பு இல்லைன்னு என்ன வரும், கத்தரை சந்திக்கிறதுக்கு பயம் வருது. அதை தான் சொல்றார், பூரண அன்பு நியாய தீர்ப்பை குறித்து பயத்தை புறம்பே தள்ளிவிடும். கத்தர் மேல் நல்ல அன்பு கொடுத்தோம்னா பயமே வராது. பசங்களுக்கு எக்ஸாம் வருது இல்லையா, 10th exam பிளஸ் 2 exam வருது, ரிசல்ட் வரும்போது சிலர் ஆசையா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் பயந்துட்டு பக்கு பக்குன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஒரு கூட்டம் சந்தோஷம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, நமக்கு இவ்வளவு வருதுன்னு. ஆனா ஒரு கூட்டம் பயந்து பயந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, என்ன போதும் என்ன ஆக போதும் என்ன ஆக போதும். அப்போ நல்லா இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க, ஆவரேஜா இருக்கிறவங்க பயந்துட்டு இருப்பாங்க. இதே மாதிரிதான் கத்தர் மேல நல்ல அன்பா இருக்கிறவங்க கத்தருடைய வருகை சந்தோஷம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, ஆவரேஜா இருக்கிறவங்க என்ன ஆக போதும் என்ன ஆக போதும்னு பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இதேதான் காரியம். அப்ப தேவ பிள்ளைகள் கர்த்தரோட அன்பா இருந்தோம்னா பயமே கிடையாது. அல்லேலூயா. அன்பு கூறுதானா, நமக்கு எதை பத்தி பயம் கிடையாது. சரி, இப்போ கர்த்தர் மேல அன்பு கூறுறது எப்படி, அதுதான் நமக்கு முக்கியம் சரியா. அதை மட்டும் நான் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:46 வாசிக்கலாம்.
இயேசு அவனை நோக்கி, சீமோனே
சீமோனே,
உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார்.
உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார்.
அதற்கு அவன் போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள், ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான் அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக
எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ
அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான்.
அதற்கு
அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி
இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே
நான் உன் வீட்டிலே பிரவேசித்தேன் நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து என் தலை மயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை
என்னை முத்தம் செய்ய செய்யவில்லை.
இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள்.
பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள்.
நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள்.
ஆதலால்
நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார்.
போதும். இப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இது ஒரு அருமையான சம்பவம். அன்பு கூறுகிறதில் வித்தியாசப்பட்ட இரண்டு பேர் இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்றாரு. சீமோன் என்கிற ஒரு பணக்காரன் இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறான். அந்த வீட்டிலே இயேசு கிறிஸ்து விருந்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அழையா விருந்தாளியாக அந்த வீட்டுக்குள் ஒரு பெண் உள்ளே நுழைகிறாள். அந்த பெண் உள்ள நுழைஞ்சதை அவ அழையாத விருந்தாளி மட்டும் கிடையாது, வந்ததை யாருமே விரும்பவும் கிடையாது. அவ வந்ததை கூட யாரும் விரும்பல. ஏன்னா அவள் அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பாவின்னு பெயர் எடுத்த ஒரு பெண். அவள் வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான். இயேசு கிறிஸ்து இருக்கிறான்னு தெரிஞ்சு வந்துட்டான். வந்து பின்மாக நிற்கிறார், அழுகிறார். பின்பு அவருடைய பாதத்தருகே உட்காருகிறாள். தன் கண்ணீரை தானே தரையாய் ஊத்துகிறாள். அவருடைய பாதத்திலே ஊற்றுகிறாள். தன் தலைமையிலே எடுத்து அவருடைய பாதத்தை துடைக்கிறாள். அடுத்தது பரிமளத்தை எடுத்து எடுத்து அவருடைய பாதத்தில் பூசுகிறாள். இதெல்லாத்தையும் அங்கிருந்து சீமோனும் அவனுடைய பணக்கார நண்பர்களும் பார்க்கிறாங்க. பார்க்கும்பொழுது அவங்களுக்கு எரிச்சல் வருது. இப்படிப்பட்ட ஒரு மோசமானவள் இங்க வந்து இவருடைய பாதத்தை தொட்டு இப்படி கண்ணீரை ஊத்துகிறாள், பாதத்தை தொடைக்கிறாள், பரிமள தைலம் பூசுகிறான். இதெல்லாம் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை அவள் அப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களால ஒன்றும் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, மினுகவும் முடியல. என்ன நிலைமை? அவளை வெளியில துரத்தவும் முடியல. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல மௌனமா இருக்கிறாரு, அவர் அங்கீகரிச்சுட்டு இருக்கிறாரு. அதனால அந்த பெண்ணை வெளியே பிடிச்சு தள்ளி விடவும் துரத்தி விடவும் அவங்களுக்கு முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியாம மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலைமையில தான் இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்றாரு. அவனுடைய இருதயம் தங்க இருக்கிற ஜனங்கள் இருதயங்களை பார்த்தார். உடனே சீமோனை கூப்பிட்டு கேட்கிறாரு, சீமோனே, ஒருத்தனுக்கு இவ்வளவு மன்னிக்கப்படுது, ஒருத்தனுக்கு குறைவா மன்னிக்கப்படுது, யார் அதிக அன்பு கூறுவான்? அதிக மன்னிக்கப்பட்டவனே அன்பு கூறுவான். சொல்லிட்டு சொல்றார், நான் வீட்டுக்கு வந்தேன், என் காலுக்கு நீ தண்ணி தரல, இவ்வளவு கண்ணீரினால் என் பாதங்களை நினைச்சா. நீ என்ன முத்தம் செய்யல, ஆனால் இவ்வளவு என் பாதத்தை முத்தம் செய்யறா. நீ என் கண்ணத்துல கூட முத்தம் செய்யல, ஆனால் இவ்வளவு என் பாதத்துல முத்தம் செய்யறா. நீ எனக்கு கால் கழுவ தண்ணி கொடுக்கல, இவ கண்ணீர்னால் கழுவுனா. ஆனால் நீ இவள் தன் பரிமள தைலத்தை ஊத்தி என் பாதங்களிலே தடவுகிறாள். இப்படிப்பட்டதான காரியம் ஏன் செய்யறா? காரணம் என்னன்னா, இவளுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டது. அது அவளால் நினைக்க 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 அவளால் என்கிட்ட அன்பு கூறாம இருக்க முடியலன்னு சொல்ற. அப்போ நமக்கு அன்பு எப்ப வருது தெரியுமா? கர்த்தர் நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டார். பாத்தீங்களா? நம்மளை ஏற்றுக்கொண்டார்ல, அதை நீங்க நினைக்கணும். நம்ம வாழ்க்கையில் அதை நினைக்கணும். கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டாரே. என்னை விட நல்லவங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது அவங்களை ஏற்றுக்கொள்ளல, அதை நீங்க நினைக்கணும். என்னை விட நல்லவங்க எத்தனையோ பேர் என்ன சுத்தி இருக்கிறாங்களே சுபாவத்துல, அவங்கள ஏற்றுக்கொள்ளாம என்ன ஏத்துக்கிட்டார்ல? என்னை விட திறமசாலிங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, அவங்களை ஏற்றுக்கொள்ளலையே, என்ன ஏத்துக்கிட்டாரு? என்னை விட படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களை ஏத்துக்காம என்ன ஏத்துக்கிட்டாரு? என்னை விட வசதியானவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களை ஏற்றுக்கொள்ளாம என்ன ஏத்துக்கிட்டாரு? நினைக்கணும், நினைக்கணும். புரியுதுல? அது கிருபை. கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்கிறது என்பது பெரிய கிருபை இல்லையா? பெரிய கிருபை. பாருங்க, ஈசாக்கு ஒரு நல்ல தேவ மனுஷன். அவனுக்கு ஏசா யாக்கோபு என்றுகிறாங்க. சுபாவத்தின்படி யார் நல்லவன்? ஏசாவா யாக்கோபா? ஏசா நல்லவன். சுபாவத்தின்படி அவங்ககிட்ட ஒன்னும் சொல்ல முடியாது, அவன் நல்லவன். ஆனா சுபாவத்தின்படி யாக்கோபு மோசமான ஆரம்பத்திலிருந்து ஏன் ஏமாத்துக்காரன்? அவனை கர்த்தர் செலக்ட் பண்றார். என்ன ஒரு கிருபை! இது கிருபை. இதை யாக்கோபு நினைச்சிருப்பான், கண்டிப்பா நினைச்சிருப்பான் இல்லையா? என்ன ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரு, நான் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்தேன், கர்த்தர் என்ன ஏத்துக்கிட்டாரு. கர்த்தருடைய கிருபை அப்படிதான். நல்லவனை விட்டுட்டு ஏமாத்திட்டே இருந்தவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்ப எத்தனையோ இடங்கள் நீங்க நல்லா திரும்பி பார்த்தீங்கன்னா நம்மளை விட நல்லவங்க நம்ம கூட இருப்பாங்க, கூட பிறந்தவங்க நம்மளோட நல்லவங்களா இருப்பாங்க, நம்மளோட சாந்தமானவங்களா இருப்பாங்க, நம்மளோட பொறுமைசாலியா இருப்பாங்க, நம்மளை விட சுபாவத்தில் உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்களை விட்டுட்டு கரெக்டா நம்மளை திரும்பி எடுத்திருப்பார் இல்லையா? நம்மளோட திறமைசாலியா இருப்பாங்க. கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபை, இப்ப பாருங்க விக்கியோடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார், பயங்கர டேலண்டட், சரியான டேலண்டட். ஆனா கர்த்தர் விக்கிய தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருடைய கிருபை, ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், எவ்வளவு திறமசாலிகள் இருக்கிறாங்க நம்மளை சுத்தி இல்லையோ, நம்ம கூட பிறந்தவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வெளிப்படாத அந்த ரட்சிப்பு நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அவங்களுக்கு வெளிப்படாத ரட்சிப்பு நமக்கு கர்த்தர் கொடுக்க, இதுதான் கர்த்தருடைய காரியம். இதை நம்ம என்ன செய்யணும், நினைக்கணும். எனக்கு கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டாரு, என்னை விட எத்தனையோ நல்லவங்க என் கூட பிறந்தபொழுது, என் கூட சுத்தி இருக்கிறவங்களா இருக்கும் பொழுது அவங்களை தவிர்த்து என்னை தெரிந்து கொண்டாரு. அதை நினைச்சோம்னாவே அன்பு நம்ம வாழ்க்கையிலே தானாய் வரும். நினைக்கணும், எப்பவுமே அன்பு உள்ளவர் இருதயத்துல வர வேண்டிய விஷயம். அப்ப இருதயத்துல நம்ம அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும். அப்ப இந்த பெண் அதான் நினைச்சா, நான் இவ்வளவு மோசமானவள், எல்லாம் என்ன பாவின்னு சொல்லுகிற நிலைமை இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதை நினைச்சா உள்ள வந்து அவர் விரட்டி அடிக்கல, அதை நினைச்ச உடனே அவள் அழுகிறா, 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 அழுது அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். அதுதான் அவருக்கு பிரியமா இருந்துச்சு. அதனால உங்க வாழ்க்கையில சொல்லுகிறேன், ஃபர்ஸ்ட் காரியம், கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டதை நினைங்க. ஆண்டவரே கிருபையா என்னை ரட்சித்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம் முதலாவது சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. உங்க உள்ளத்துல கர்த்தர் பேரில் அன்பு ஆட்டோமேட்டிக்கா அதிகரிக்கும், கண்டிப்பா அதிகரிக்கும். ரெண்டாவது காரியம், ரோமருக்கு எழுதுன நிருபம் 5:5 வாசிக்கலாம்.
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே,
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே
தேவ அன்பு,
தேவ அன்பு
நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால்,
நம்முடைய தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால்,
அந்த நம்பிக்கை,
அந்த நம்பிக்கை
நம்மை வெட்கப்படுத்தாது,
நம்மை வெட்கப்படுத்தாது. இரண்டாவது, அபிஷேகம் பெறும் பொழுது அந்த அபிஷேகத்திலே தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்படுகிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அபிஷேகத்தை நம்ம பெறும் பொழுது அந்த ஆவியானவர் பிதாவினிடத்திலே கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறுபடிக்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார், அந்த அன்பை நமக்குள்ள விதைக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்ம அபிஷேகம் பெறுறோம், ஆனால் அபிஷேகம் பெற்ற பிறகும் எனக்கு அந்த அன்பு இல்லையே, நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் ஆனால் அப்படியே தானே இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க குறைன்னு கேட்டீங்கன்னா, பெற்ற அபிஷேகத்தில் நீங்க நிறைவா இல்லைன்னு அர்த்தம். நிறைவடையணும், அந்த அபிஷேகத்தை அதிகரிக்க பண்ணணும். அதிகரிக்க பண்ணும்போது அன்பு அதிகரிக்கும். அபிஷேகத்தை நீங்க அதிகரிக்கும் போது அன்பு அதிகரிக்கும். அதுக்கு உங்களுக்கு ஆதார வசனத்தின் வாசனை நம்ம முடிப்போம். யூதாவின் நிருபம் 20:21 வசனங்களை வாசிக்கலாம். யூதாவின் நிருபத்தில் 20:21 வசனங்களை வாசிக்கலாம்.
நீங்களோ பிரியமானவர்களே,
நீங்களோ பிரியமானவர்களே
உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்,
உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு,
உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு
பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி,
நல்லா பாருங்க, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி
தேவனுடைய அன்பிலே,
தேவனுடைய அன்பிலே
உங்களை காத்துக்கொண்டு,
உங்களை காத்துக்கொண்டு
நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக,
நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக
நம்முடைய கர்த்தராகிய இயேசு
உங்களை காத்துக் கொள்வீர்கள். அப்படி ஜெபம் பண்ணி அதனால உங்களை தேவ அன்பில் உங்களை காத்துக்கொண்டு அதனுடைய பிரதிபலன் என்ன, பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். அப்ப நீங்க அபிஷேகத்தை பெற்றா போதாது, ஆவிலை நிறைஞ்சு ஜபம் பண்ணுங்கன்றாரு. ஆவிலை நிறைஞ்ச ஸ்பிரிட்ஃபில்ட் அந்நிய மாஷைகளில் பேசி தேவ பிரசன்னத்தோடு ஜபம் பண்ணுங்க. அப்படி நீங்க ஜபம் பண்ணும் பொழுது உங்கள் உள்ளத்துல என்ன நடக்கிறது என்றால், தேவ அன்பு உங்கள் உள்ளத்திலே ஊற்றப்படுகிறது. தேவ அன்பிலே உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்கள் இல்லையா? ஆவிலை நிறைஞ்சு ஜபிக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்குது, தேவ அன்பிலே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறீர்கள். அந்த அன்பில பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் நமக்கு சொந்தமாக மாறுகிறது. அப்ப ரெண்டு விஷயம், ஒன்னு, உங்க ரட்சிப்பின் நாளை மறக்காதீங்க, அதை நினைங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட பின்னணியை நினைங்க, எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், அதை நினைச்சு நன்றி செலுத்துங்க. ஃபர்ஸ்ட், ரெண்டாவது நீங்கள் அபிஷேகத்தை பெற்று ஆவிலே நிறைஞ்சு ஜெபிங்க. அந்த ஆவியானவர் தேவ அன்பிலே உங்களை காத்துக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்வார். அந்த ஆவியானவருடைய பலத்தினாலே நீங்க அன்பு கூறுவீங்க. அந்த அன்புனால நித்திய ஜீவனை நாம் அடைய முடியும் என்று வேதம் தெளிவா சொல்லும். அதனால தேவ பிள்ளைகள், கர்த்தர் எதிர்பார்க்கறதெல்லாம் அன்பு மட்டும்தான். அந்த அன்பை முழு இருதயத்தோடு நீங்கள் கர்த்தரிடத்துல காண்பிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அறகுறையா கிடையாது, முழு இருதயத்தோடு காண்பிக்கிறோம். அதற்கு நம்மை விட்டு கொடுத்து நாம் நிற்போம். என அன்பு கூறாமல் போனால் அது சாபம். ஒருவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறோம். அவருடைய வருகைக்கு முன்பதாக இந்த சாபம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நாம் அன்பு கூறணும், ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். ஒருவன் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் வருகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் பேரிடர் நாம் அன்பு கூற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுது. அவன் நியமித்த கற்பனைகளின் படியெல்லாம் நடப்பதையல்லாமல், உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு அவைகளில் நடப்பதையல்லாமல் வேறு எண்ணத்தை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, வேற ஒன்னையுமே கர்த்தர் உங்ககிட்ட கேட்கல. உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடங்கன்னு சொல்றார். வேற எதையுமே கர்த்தர் சொல்லல, வேற எதையுமே சொல்லல. உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி, அதை மறந்துடாதீங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி அடும்பி நீங்கள் அறியாத வேறு தேவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அடையாளங்களினால் அதை உறுதிப்படுத்தி அதை பின்பற்றுவோம் என்று சொன்னாலும் அதை செய்யாதீங்க. கர்த்தரை விட்டு விலகும்படி யார் உங்களுக்கு என்ன போதனை சொன்னாலும், ஆராதனைக்கு வருகிற நேரத்தில் வேற எதையாகிலும் ஒன்றை சொல்லி உங்களை டைவர்ட் பண்ணா, யார் உங்களை டைவர்ட் பண்ணாலும் சரி அதை கேட்டுட்டு போகாதீங்க என்றார். உங்கள் ஜெப நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கிறத டைவர்ட் பண்றதுக்கு வேற யார் எதை சொல்லி உங்களை டைவர்ட் பண்ணாலும் டைவர்ட் ஆகாதீங்க என்றார். வேதத்தை நீங்க வாசிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த நேரத்தில் வேறு எந்த ஒரு காரியத்தினாலும் நீங்க டைவர்ட் ஆகாதீங்க என்றார். கர்த்தரை தேடுகிற காரியத்தில் வேறு ஒரு காரியத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்து டைவர்ட் ஆகாதீங்க. ஏன்னா அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் அன்பை பரிசோதிக்கிறார், உங்கள் அன்பை சோதிக்கிறார். கர்த்தரா பணமா, கர்த்தரா அல்லது வேறொரு மனுஷரா, கர்த்தரா அல்லது வேறொரு காரியமா, ஒரு பொருளா, கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறதை விட்டுட்டு அந்த நேரம் ஃபுல்லா ஏதாவது ஒரு மனுஷனிடத்துல வெட்டி கதை பேசுனீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் தெய்வம் கர்த்தர் அல்ல, அந்த மனுஷன் என்பதை கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஒரு மனுஷனுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து மனுஷனோடு வெட்டிக்காரை பேசி ஜெபிக்கிறத நம்ம இழக்கிறோம் என்றால் கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு ஃபெயில் மார்க் போடுறார். ஒரு மனுஷனை அதிகமாய் நேசிக்கிறது, ஒரு பொருளை அதிகமாய் நேசிக்கிறது, ஒரு காரியத்தை அதிகமாய் நேசிக்கிறது, பணத்தை அதிகமாய் நேசிக்கிறது, இதற்கு கர்த்தருடைய சமூகத்தை புறக்கணித்து இவைகளில் ஈடுபடுகிறது, எல்லாமே கர்த்தருக்கு பிடிக்காத விஷயங்கள். கர்த்தர் முதல் இடத்தில் இருக்கணும், அன்பு கோரணும். கர்த்தருடைய இடத்தில் வேறு எதையுமே கொண்டு வராமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். தெய்வ பிள்ளையே, அன்பு கூறுங்கள். அன்பு கூறுவது எப்படி? உங்கள் பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்து கிருபையாய் உங்களை ஏற்றுக்கொண்டாரே. நினைங்க, நினைங்க, உங்களை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரை நினைங்க. அதை நினைச்சு நன்றி செலுத்துங்க, உங்களுக்கு அன்பு பெருகும். என்னையும் கூட ரட்சித்தீங்களா ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன், அன்பு பெருகும். யாருமே நேசிக்க முடியாத என்னையும் கூட நேசிச்சீங்களே ஆண்டவரே, கொஞ்சம் சொல்லி பாருங்களேன், அன்பு பெருகும். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் நம்மேல வரும்பொழுது தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். ஆவியிலே நிறைஞ்சு ஜெபம் பண்ணி தேவ அன்பிலே உங்களை காத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நித்திய ஜீவனை நீங்கள் அடைவீர்கள். பரிசு தாவியானவரால் நிறைஞ்சு ஜபம் பண்ணு. உங்களுடைய ஜப நேரம் அபிஷேகத்தினால் நிறைஞ்சிருக்கணும். அப்பொழுது தேவ அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பும். அதனால உங்களுக்கு பயமே வராது. அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். மகிழ்ச்சியா இருப்பீங்க. கர்த்தருடைய வருகையிலே காணப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் உம்மிடத்தில் அன்பு கூற வேண்டியது எவ்வளவு அவசியம் என்று எங்களுக்கு காண்பித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இவ்வளவு சத்தியங்களை நாங்கள் கேட்டும் உம்மிடத்தில் அன்பு கூறாமல் இருந்துவிடக் கூடாதப்பா. இந்த செய்தியை இப்பொழுது கேட்டவர்கள், இனி கேட்கப் போகிறவர்கள் எல்லாருக்கும் தேவரீர் உம்முடைய அன்பை ஆழமாய் உம்மிடத்தில் அன்பு கூறும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. ஒருவராகிலும் நித்தியத்தை இழந்து விடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, நடத்துங்க. உம்மிடத்தில் முழு இதயத்தோடு அன்பு கூர்ந்து நித்திய ஜீவனை அடைய உம்முடைய வருகையிலே நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க உதவி செய்யுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.